மத்தேயு 27வது அதிகாரம் 50-53 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைசீலை மேல் சுடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்து பூமி அதிர்ந்து கண்மலைகளும் பிளர்ந்து கல்லறைகள் திறந்து நித்திரை அடைந்திருக்கிற அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்து அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார். இந்த வார டைம்ல நம்முடைய விசுவாச அறிக்கைய சில பேருக்கு நான் கற்றுக் கொடுத்துக்கிட்டு வரேன். போன வாரம் இந்த 7வது அதிகாரம் உடன்படிக்கை என்னக்கூடிய ஒரு அதிகாரம் இருக்கு, அது கற்றுக் கொடுக்கும் போது நம்ம இந்த மத்தேயுல படிக்கிற இந்த மூணு அற்புதங்களும் மிக அதிசய விதமாக எனக்கு தெளிவானது மாத்திரம் இல்ல, ஒரு ரொம்ப உணர்த்தப்பட்டேன், ரொம்ப அதிசயமா ஆனந்தப்பட்டேன்னு நான் சொல்லலாம், ரொம்ப தெளிவாச்சு எனக்கு. ஏன்னா நம்முடைய அந்த விசுவாச அறிக்கை 7வது அதிகாரம் உடன்படிக்கைனா என்னன்னு நமக்கு காட்டுது. தேவனுக்கும் மனிதனுக்கும் தூரம், எல்லையற்ற தூரம் இருக்கிறதுனால கடவுளுக்கு நமக்கு எந்த விதத்திலும் கடன்பட்டு இல்லை, நம்ம தான் எல்லா விதத்திலையும் அவர் கடன்பட்டு இருப்பதனால் அந்த சுதந்திர கடவுள் மனிதன் கொஞ்சம் கூட பிரயோஜனம் இல்லாத முக்கியம் இல்லாத மனிதன் கிட்ட அவர் ஏதாவது ஒன்னு செய்யணும்னு இறங்கி வர்றதே பெரிய விஷயம். அவர் இறங்கி வருகிற அந்த இறங்குதலுக்கு பேர் தான் உடன்படிக்கை. கடவுள் அவ்வளவு பெரியவர், நம்ம சின்னவங்க, அவர் இறங்கி வந்து மனுஷன் கிட்ட டீல் பண்றாருன்னா அது உடன்படிக்கையின் மூலமாக மட்டும்தான் டீல் பண்றார். உடன்படிக்கைக்கு வெளியே எந்த மனுஷன் கிட்டயும் கடவுள் டீல் பண்றதே இல்லை. அந்த விசுவாச அறிக்கை இன்னுமா என்ன சொல்லுது, ரெண்டு பொதுவா மனித குலத்துக்கிட்ட ரெண்டு உடன்படிக்கையில தான் அவர் நடத்துறாரு. ஒன்னு கிரியையின் உடன்படிக்கை, இன்னொன்னு கிருபையின் உடன்படிக்கை. அந்த ரெண்டு உடன்படிக்கையும் மனித குலத்தின் ரெண்டு பிரதிநிதிகளோடு செய்தார். முதலாவது பிரதிநிதி ஆதாம், அவனோடு கிரியையின் உடன்படிக்கை செய்தார். அந்த கிரியை, அந்த உடன்படிக்கை வந்து ஆதாமுடைய கிரியையை பொறுத்து இருக்கு. நீரை கீழ்படிந்து என் பேச கேட்டீன்னா உனக்கு ஜீவன், இல்லைன்னா நீ என் பேச மீறினா உனக்கு மரணம் என்று சொன்னார். நமக்கு தெரியும் அந்த பிரதிநிதியான ஆதாம் அதை கீழ்படியாம போய் அவர் இறந்தது மாத்திரம் இல்ல, அவர் சபிக்கப்பட்டது மாத்திரம் இல்ல, அவருடைய பிள்ளைகளான நம்ம எல்லோருக்குமே அந்த உடன்படிக்கை, கிரியையின் உடன்படிக்கை உடைத்ததுனால் நம்ம எல்லாருக்குமே அதனோட சாபம் நம்ம மேல பழிச்சிருச்சு, நம்ம மேல பழிச்சிருச்சு. இன்னைக்கும் ஒவ்வொரு மனுஷனும் இந்த உலகத்துல வாழ்றது கடவுள் அவனை எப்படி டீல் பண்றாருன்னா கிரியையின் உடன்படிக்கை தான். அதனாலதான் இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தரும், இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அவங்க ஏன் கல்யாணத்துல கஷ்டப்படுறாங்க, புருஷன் மனைவி கிட்ட, மனைவி புருஷன் கிட்ட ஏன் கஷ்டப்படுறாங்க, பிள்ளைங்க கிட்ட ஏன் கஷ்டப்படுறாங்க, வேலையில ஏன் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஏன் உடம்பு சரியில்லாம போகுது, ஏன் வயசாகுது, ஏன் சாகுறாங்க, மண்ணில இருந்து வந்து மண்ணுக்கே ஏன் போறாங்க, கடைசியில நிச்சய நரகத்துக்கு ஏன் போறாங்க. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் அது கிரியையின் உடன்படிக்கை உடைத்ததனுடைய விளைவுகளால கடவுள் அவங்களை டீல் பண்ணிட்டு வர. அதான் முதல் உடன்படிக்கையை பார்க்கிறோம். விசுவாசம் இன்னமும் என்ன சொல்லுது, இப்படி விழுந்து போய் கிரியையின் உடன்படிக்கையின் சாபத்துல வாடுகிற மக்களுக்கு இரக்கமாக ஆண்டவர் இன்னொரு உடன்படிக்கையை செய்திருக்கிறார். அதுக்கு பேர் தான் கிருபையின் உடன்படிக்கை. அது அவருடைய குமாரனோடு, இயேசு கிறிஸ்துவோடு செய்தார். அந்த குமாரன் அந்த கிரியையின் உடன்படிக்கை எல்லா நிபந்தனையும் தான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி அதை செய்தார். அதுக்காகத்தான் இந்த உலகத்துக்கு வந்தார். பரிபூர்ண வாழ்க்கையை வாழ்ந்து அவர் மரித்து முடிந்தது என்று சொன்ன உடனே கடவுள் தானே இறங்கி வந்து அதிசய விதமா இந்த கிரியையின் உடன்படிக்கை ஆசீர்வாதங்களை அவர் குமாரனை நம்பி வருகிற எல்லா பாதிக்கும் வழங்குறார் பாருங்களேன். இதுதான் இந்த மூணு அற்புதங்கள் மத்தேயுல நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது. இந்த உடன்படிக்கைன்ற சத்தியம் இறையில் நமக்கு புரியலன்னா இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது, இந்த அற்புதங்கள்லாம் வளர்க்கறது ரொம்ப கஷ்டங்க. இயேசு சிலுவையில செய்த மகத்தான பணியினுடைய பிரம்மாண்டம் எவ்வளவு பெருசுன்னா எந்த மனுஷனும் எந்த மனுஷ பாஷையிலையும் விளக்க முடியாது என்பதற்காக பிதா தானே இறங்கி வந்து தனக்கே உரித அற்புத பாஷையில அதை வந்து மூணு அற்புதங்களை செய்து அதை நமக்கு விளக்கிறார். இயேசு முடிந்தது என்று சொல்லி உயிரை விட்ட உடனே பிதாவே இறங்கி வந்து மனித குலமே கிரியையின் உடன்படிக்கையினால உங்க பாவத்தினால வாடுகிற மனித குலமே இதோ என்னுடைய குமாரனின் பணியை பாருங்கள், அவர் அடைந்த மகத்தான பணியை பாருங்கள். நானே பிரம்மாண்டமாக வந்து முதலாவது என் திரையை கிழித்து மிக இந்த உலகத்திலே மிக பரிசுத்தம் என் பிரசன்னத்தின் திரையை கிழித்து பூமியை அசைத்து ஜீவனுள்ள தேவன் நானே வந்து அறிவிக்கிறது என்ன, கிரியையின் உடன்படிக்கை எல்லா நிபந்தனையும் என் மகன் நிறைவேற்றி ஆயிடுச்சு. அவன் நிறைவேற்றினதுனால் உங்களை எல்லோரையும் எல்லா பாவிகளையும் என்னுடைய பரிசுத்த பிரசன்னத்துக்கு அழைக்கிறேன். நீங்கள் அப்படி வரும்போது என்னுடைய எல்லா புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களையும் உங்க மேல் ஊத்துவேன். வாருங்கள். அதான் இன்னைக்கு காலைல நம்ம பாட்டு பாடணும். எவ்வளவு பெரிய காரியத்தை, மகத்தான காரியத்தை ஆண்டவர் செஞ்சார். டு காட் பீ த க்ளோரி. ஒன்னு பாவி வந்து விசுவாசிச்சா போதும், எல்லா சம்பூர்ண ரட்சிப்பு அவனுக்கு கொடுக்கிறார். சம்பூர்ண ரட்சிப்பு, எவ்வளவுதான் மோசமான பாவியா இருந்தாலும் கடவுள் வந்து மனித குலமே உங்களுடைய கிரியையின்படி உங்களை நடத்த இன்னுமே நான் வரல, அது ஆதாமோடு நடத்தினதாச்சு, இப்போ நான் இறங்கி வந்திருக்கிறது கிருபையின் உடன்படிக்கையின்படி நடத்த வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுதான் அந்த அற்புதங்கள். பாருங்களா, அதனோட பாரம், அதனோட எல்லையற்ற செய்தி எவ்வளவு மகத்தானதுன்னா, ஒரு விதத்துல முழு புதிய ஏற்பாடோ ரோமர் அதுக்கப்புறம் வர எல்லா ஒன்னு குறைஞ்சியர் ரெண்டு எல்லா புக்கும் எல்லா நிருபங்களும் இந்த மூணு அற்புதங்கள் என்ன சொல்லுதுன்றது விளக்கம் தான். அவ்வளவு மகத்தான ஒரு காரியங்களை நாம் பார்த்துக்கிட்டு வரோம். ஏற்கனவே ரெண்டு அற்புதத்தை நாம் பார்த்தோம். திரை கிழிந்து பூகம்பம் வந்து கண்டு கர்மலை பிளந்தது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு அற்புதமும் இருக்கிறது, அதை நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். ரெண்டு தலைப்புல அதை பார்க்கலாம். முதலாவது கண்ணால் காணக்கூடிய ஃபேக்ட்ஸ், அங்க நடந்த காரியங்கள், கண்ணால் காணக்கூடிய நடந்த செயல்கள் என்ன இந்த அற்புதத்துல. ரெண்டாவது இந்த அற்புதத்தின் மூலமா ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற செய்தி என்ன, இது ரெண்டை பார்ப்போம். அதுக்கப்புறம் சில பயன்பாடுகளை பார்க்கலாம். முதலாவது கண்ணால் காணக்கூடிய நடந்த ஃபேக்ட்ஸ் என்ன, செயல்கள் என்ன, அது ரெண்டு பிரிவுல பிரிக்கலாம். ரெண்டு வகையான கிரியைகள் வருகிறது அங்க. முதலாவது இயேசு மரித்த உடனே நடக்கிறது என்ன, 52 வசனத்துல அவர் மரித்த உடனே நடந்தது வருது. கல்லறைகள் திறந்து நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்கள் சரீரங்களும் எழுந்திருந்து, இதான் அவர் செத்த உடனே நடந்த ஒரு காரியம். அவரு உயிர் தெளிந்த பிறகு நடந்த காரியங்கள் இருக்கிறது, அதுதான் 53 வசனத்துல சொல்லப்படுது. அவர் உயிர் தெளிந்த பின்பு அவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். பாருங்கள், இயேசு மரித்த உடனே சில காரியங்கள் நடந்துச்சு, அவர் உயிர் தெளிந்த பிறகு சில காரியங்கள் நடந்துச்சு. இயேசு மரித்த உடனே நடந்த காரியங்கள் 3:52 வசனத்துல கல்லறைகள் திறந்து சரீரங்கள், பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் எழுந்து அவர்கள் கல்லறையை விட்டு வெளியே வந்தார்கள். அந்த பலஸ்தீனா ஊர்ல, நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி இல்ல, பல இடங்கள்ல வந்து பூமி கீழே வந்து பாறை இருக்கும், அதனால பூமியை தோண்ட மாட்டாங்க. அநேக நேரங்கள்ல அங்க இருக்கிற குகைகளை கொஞ்சம் இது பண்ணி குகைகளுக்குள்ள கல்லுங்களுக்குள்ளத்தான் கல்லறைகள் பொதுவா வைக்கிறது. அதனாலதான் லாசரஸ் கல்லு குகைக்குள்ள வைத்தாங்க, இயேசுவே அடக்கம் பண்ணது குகைக்குள்ள பண்ணாங்கன்னு பார்க்கிறோம். சில மண்ணுக்குள்ள தோண்டியும் சில இடங்கள்ல வைப்பாங்க, ஆனா பொதுவா இந்த மாதிரி கற்பாறை இந்த பாறைங்க அதுக்குள்ளத்தான் வைப்பாங்க. இங்க என்ன பார்க்கிறோம், இந்த பூகம்பம் வந்து கண்மலைகள் பிளந்து பூமி அசைஞ்சுகிட்டு இருக்கிற ஷாக்குல அந்த மக்கள் என்னவோ பார்த்திருக்கிறாங்க. அங்க இருக்கிற பெரிய கல்லுங்க, அந்த கல்லுங்க பாத்தீங்கன்னா அந்த கல்லறைக்கு மேல வைக்கிற கல்லுங்க ரொம்ப பெருசு. இப்ப லாசரஸ் கல்லறை மேல வச்சது 2-3 போய் 4 பேர் போய் தள்ள வேண்டியதா இருந்துச்சு. இந்த ஸ்திரீகள் இயேசுவுடைய கல்லறை கல்ல திறக்க முடியாதுன்னு கஷ்டப்பட்டு யார் திறப்பாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு போனாங்கன்னா அது ரொம்ப பெரிய கல், சில பேர் வேணும் அது செய்யறதுக்கு. இது வந்து இந்த பூகம்பம் நடந்த உடனே அந்த மாதிரி கல்லுகள் திறந்ததா முதலாவது யோசிச்சு பாருங்க. இது சில பேர் சொல்றாங்க இது பூகம்பம் அதை செஞ்சிச்சு, இது பூகம்பம் செய்ய முடியாது. ஏன்னா பூகம்பம் வந்து என்ன செய்யும், கல்லுகளை உடைக்கும், பிளந்ததுன்னு தானே வருது. இது பூகம்பம் அதை செஞ்சிருந்துச்சுன்னா அந்த கல்லுகள் வந்து உடைஞ்சி அந்த எலும்புகள் மேலதான் உளுந்திருக்கும், பிளந்திருக்கும், உள்ளதான் போயிருக்கும், அதிர்ந்துதான் போயிருக்கும். இது பூகம்பம் இல்ல, இது தனி பிரத்யேகமான அற்புதம். அந்த வார்த்தை என்ன போட்டிருக்கு, அந்த கல்லவைகள் திறந்து, அந்த வார்த்தை வந்து ஒழுங்கா நம்ம ஏதாவது ஒரு ஒரு பாக்ஸ் திறக்கிறோம் இல்ல ஒரு கதவை திறக்கிறோம் அந்த மாதிரி ஒரு வார்த்தை. இப்ப கதவு வந்து நம்ம சில பேர் உதச்சுக்கிட்டு நீங்க திறக்கலாம் டமால் டமால்னு, ஆனா ஒழுங்கா திறக்கிறது எப்படி, இப்படி ஈக்கா திறக்கிறது இல்லைங்களா, அந்த மாதிரி தான் அந்த கல்லவைகள் ஆர்டரா அழகா திறந்து 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 ஒரு கதவு திறக்கிற மாதிரி ஒரு ஒரு கல்லறைகளும் திறந்துதான். அதனால பூகம்பம் செய்திருக்க முடியாது. ரெண்டாவது என்ன நடந்துச்சு, அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரம் நித்திரை அடைந்த பரிசுத்தவான்கள் அப்படின்னா என்ன, தூங்கிட்டு இருந்தாங்களா அவங்க? நோ. வேதம் வந்து மரணத்திற்கு, விசுவாசிகளுடைய மரணத்துக்கு தூக்கம் நித்திரை அதை பயன்படுத்துது. ஏன், விசுவாசிகளுடைய மரணம் அவங்களுடைய முடிவு இல்ல, அது தற்காலிகமான தூக்கம் நித்திரை. அது சரீரத்துக்கு மாத்திரம்தான் பயன்படுத்துறது, ஆத்மாக்கு பயன்படுத்துறது இல்லையே. ஆத்மா பரலோகத்துக்கு போது அவங்களுடைய சரீரம் இங்க தூங்குது, நித்திரை அடையுது. இந்த அற்புதத்துல என்ன ஆகுது, அந்த இந்த பரிசுத்தவான்களுடைய ஆவி வந்து அந்த சரீரத்தோடு இணைந்து முழு உயிரோடு படு சுறுசுறுப்போடு விறுவிறுப்போடு டமால் எந்திரிச்சு. ஆமா, தாய உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு ஸ்லோவா எந்திரிக்கல, டபால் எந்திரிக்கிறாங்க, உயிர் வந்து எந்திரிக்கிறாங்க டபால். அந்த மாதிரி ஒரு விறுவிறுப்பு உயிர்த்தெழுதலை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக மூணாவது என்ன நடக்குது, கல்லறைகள் திறக்குது, உடம்பு மேல வருது. அதுக்கப்புறம் அந்த 54வது வசனம் ஆக்சுவலா அது சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா, இவங்க எல்லாம் கல்லறையிலிருந்து எந்திரிச்சு கல்லறையை விட்டு வெளியே வராங்க. இயேசு இறந்த உடனே இவங்க மூணு காரியம் நடந்துச்சு, கல்லறைகள் திறக்குது, இவங்களுக்கு எல்லாம் உயிர் வருது, இவங்க எந்திரிச்சு கல்லறையை விட்டு வெளியே வராங்க. இயேசு உயிர் தெழுந்த பிறகு என்ன ஆச்சு, அங்க ரெண்டு காரியம் போட்டிருக்கு 53வது வசனத்துல. அவர்கள் அவர் உயிர்த்தெழுந்த பின்பு, இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர்கள் கல்லறையை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். அவர் உயிர்த்தெழுந்த பிறகு என்ன ஆச்சு, அவங்க உயிர்த்தெழுந்து கல்லறைக்கு வெளியே வந்தவங்க பரிசுத்த நகரத்துக்குள்ள போனாங்களா. பரிசுத்த நகரம் எது, எருசலேம் இல்லைங்களா, அந்த நகரத்துக்குள்ள போய் அநேகருக்கு காட்சி அளித்தாங்க, அநேகருக்கு காட்சி அளித்தாங்க. இதுதான் இந்த அற்புதத்தை நாம் பார்க்கிறோம். இவங்க வந்து இயேசு உயிர்த்தெழுந்த மாதிரி, இயேசு இது அந்த கல்லறைங்கெல்லாம் நம்ம ஊர்லயோ நம்ம எல்லாம் ஊருக்குள்ள வைக்க மாட்டோம், அன்லெஸ் பிரைவேட் ப்ராப்பர்ட்டியா இருந்தா வச்சுக்குவாங்க, அவங்க ஊருக்கு வெளியே தான் இருக்கும். அப்போ அந்த பரிசுத்த நகரம் எருசலேம், யூதர்ல வந்து கல்லறையும் பெணமும் அதை தீட்டு நினைக்கிறவங்க எருசலேம் நகர், எருசலேமுக்குள்ள யாரையும் புதைக்க மாட்டாங்க, அதுக்கு வெளியில தான் புதைப்பாங்க. இயேசுவும் சிலுவையில் அறிஞ்சது எங்க, கொல்கத்தா நகரத்துக்கு வெளியில தான். இவங்க வெளியில உயிர் தெழுந்தவங்க, அவர் உயிர் தெழுந்த வரைக்கும் உள்ள வராம, அவர் உயிர் தெழுந்த பிறகு நகரத்துக்குள்ள வந்து ஆண்டவர் மாதிரி காட்சி அளிக்கிற ஆண்டவர் வந்து அநேகர் காட்சி அளித்தாரா, இல்ல அவங்க 11 பேர் கொண்டுதான் காட்சி அளித்தார் இல்லைங்களா. அதுக்கப்புறம் அவர் மேல எடுத்துக்கொள்ளும் போது 1 Corinthians 15 நமக்கு சொல்லுது, ஒரு 500 பேர் கிட்ட அவரை விசுவாசித்தவர்கள் அவரை கண்டார்கள். அதுக்கப்புறம் வேற யாருக்கும் காட்சி அளிக்கல, இந்த ஆலயத்துல பிரதான அவங்களுக்கு யாருக்குமே காட்சி அளிக்கல. ஆனா இந்த மக்கள் ஒரு பாரபட்சம் இல்லாம விசுவாசிகளோ விசுவாசிகள் இல்லாமையோ அநேகருக்கு அவர்கள் காணப்பட்டார்கள். அதை பார்க்கிறோம், இதான் அற்புதம். கல்லறைகள் திறக்குது, உடம்புங்க எந்திரிச்சு வருது, அவங்க எந்திரிச்சு வந்து அவர் உயிர் தெழுந்த பிறகு ஆலயத்தை நகரத்துக்குள்ள போய் அநேகருக்கு காட்சி அளித்தாங்க. இந்த அற்புதத்தை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க, உங்க முகத்தெல்லாம் பார்த்தா பாஸ்டர் என்னென்னவோ சொல்லிட்டு போறீங்க, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு கட்டுக்கதையை கேட்கற மாதிரி இருக்கே அப்படின்னு உங்களுக்கு இருக்கலாம். நீங்க மாத்திரம் இல்ல, அநேக பேர் பைபிள் அற்புதங்களையே இதுதான் மிகவும் நம்ப முடியாத, மிகவும் மர்மமான, தெளிவில்லாத அற்புதம். அற்புதம் நமக்கு யோசிக்கல, சில பேர் கூட யோசிப்பாங்க மத்தேயுக்கு திடீர்னு நல்லா தானே இருந்தாரு, இயேசு இறந்தவங்க ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு திடீர்னு அவர் கனவை ஏதோ எழுதிட்டாரு போல இருக்கு, அவர் ஏதோ எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு. அநேக கிறிஸ்தவர்களுக்கு இது தெரியல, இந்த அற்புதத்தை பத்தி யார் பேசுறாங்க, எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா இதை பத்தி பேசுறது, யாராவது பிரசங்கிகள் இதை பண்ணிருக்காங்க, ஏன்னா யாராவது பிரசங்கிகள் இது ரொம்ப அரிதுதான் பண்றது, ஏன்னா இந்த பிரசங்கி இதை பார்த்தாங்கன்னா, இப்ப நான் பார்த்தேன்னா இதை பார்த்துட்டு நான் என்ன சொல்லுவேன், இதுல வர கேள்விகளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன். ஏன்னா நேற்று எங்க வீட்லயே உட்காந்து இதை நாங்க எங்க பிரேயர்ல நான் பண்ணும் போது இதை சொன்னேன், எக்ஸ்பிளைன் இது இப்படி நடந்துச்சு என்ன உடனே டான் டான் டான், இந்த பக்கம் என் மகன் இந்த பக்கம் என் வைஃப் உட்காந்துட்டு இருக்காங்க, இவர் ஒரு கேள்வி அவங்க ஒரு கேள்வி இங்க ஒரு கேள்வி, கேள்விகளாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி மிகவும் சிக்கலான மர்மமான தெளிவில்லாத ஒரு அற்புதம். இந்த அற்புதம் அநேக கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறது இல்லை. ஏன் அநேக கேள்விகள், யார் இந்த பரிசுத்தவான்கள், இவங்க பழையப்பாடு பரிசுத்தவான்களா, இல்ல இயேசு காலத்துல வாழ்ந்த யோவான்ஸ்தானா மாதிரி, இல்ல அவங்க அப்பா அம்மா ஜக்கேரியா எலிசபெத் மாதிரி பரிசுத்தவான்களா, யார் இவர்கள், யார் இவர்கள், இவங்க செத்து எத்தனை காலம் ஆச்சு, இவங்க உயிர் தெழுந்தாங்கன்னு, இவங்க எப்படி உயிர் தெழுந்தாங்க, லாசரஸ் மாதிரி உயிர் தெழுந்து கொஞ்ச காலம் வாழ்ந்து அதுக்கப்புறம் திருப்பி இறந்தாங்களா, இல்ல இயேசு மாதிரி உயிர் தெழுந்து மகிமையான சரீரத்தோடு உயிர் தெழுந்தாங்களா, இவங்க போய் நகரத்துக்கு போனாங்கன்னு இவங்க ஃப்ரைடே எழுந்திரிச்சாங்க நம்ம பார்க்கிறோம், ஃப்ரைடே எழுந்திரிச்சு எழுந்திரிச்சாங்கன்னா ஃப்ரைடேல இருந்து சண்டே வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இவங்க இவங்க என்ன சாப்பாடு சாப்பிட்டாங்களா மூணு நாள், இவங்க எந்திரிக்கும் போது என்ன துணி போட்டு நகரத்துக்குள்ள எல்லாருக்கும் காட்டி உங்களுக்கு துணி எங்க கிடைச்சிருக்கும், அந்த மாதிரி கேள்வி 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 நமக்கு வரலாம், கேட்டுக்கிட்டே போலாம், யோசிச்சு பாருங்களேன், யோசிச்சீங்கன்னா கேள்வி வரும், நம்ம யோசிக்காதனால ஒன்னும் கேள்வி வர்றதில்லை, ஆனா அதுக்கு டீட்டெயில் கொஞ்சம் தான் இருக்கு, அதனால யாருமே இதை பிரசங்கம் பண்றது, அநேக கிறிஸ்தவர்களும் இதை அறியாம இருக்கிறார்கள், நம்ம தப்ப முடியாது இல்லைங்களா, எக்ஸ்பாசிட்டரி ப்ரீச்சிங் வசனம் வசனமா நம்ம பிரசங்கம் பண்றதுனால உடனே நம்ம தெரிஞ்சுக்கணும், என்ன வேதம் சொன்னாலும் நாம் மரணப்பிடியாக நாம் சபையாக நம்புறது, வேதம் என்ன சொல்லுதோ அதை அவர் எல்லாமே தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்ட வார்த்தைகள், அதுல ஒரு தவறும் இருக்கவே முடியாது, அது அதுக்கு உயிரை கூட கொடுக்கலாம் நம்ம, அதான் நம்ம ரிஃபார்ம் சர்ச், அதான் நம்முடைய மரணப்படி, இப்ப இருக்கிற காலேஜுங்க கிறிஸ்டியன் காலேஜுங்க எத்தனையோ சபைகள் வேதத்துல அந்த தப்பு அது இல்லவே இல்லை, வேதத்துல ஒரு சிறு பிளவு கூட இல்லை, அதுக்காக உயிரை கூட பணைய வைக்கிற சபை தான் ரிஃபார்ம் சர்ச், அதுல ஒரு தப்பும் இல்லை, ரெண்டு பேர் ஒன்னு இருபது சொல்லி எல்லாத்துக்கும் மேல நீங்கள் உணர வேண்டியது, வேத வாக்கியத்துல ஒரு வார்த்தையும் மனிதனுடைய சொந்த சிந்தனையினால ஏற்பட்டது அல்ல, சொந்தமா ஏற்பட்டது இல்லை, அதுல ஒரு பிளவோ தவறோ இல்லை, ஒவ்வொரு வார்த்தையும் சத்தி, உண்மையான வரலாறு நிகழ்ச்சி இல்லாம எழுதியிருக்க மாட்டாங்க, இந்த நிகழ்ச்சியும் உண்மை, இது நம்ப முடியாத அற்புதமா இருந்தாலும் கட்டுக்கதமா ஃபேரிடேல் இல்லைங்களா, விசித்திர கட்டுக்கதை, அவன் பறந்தான் இவன் ஓடினான் யானை பறந்துச்சு அந்த மாதிரி கட்டுக்கதைகள்லாம் இருக்கு, அது கட்டுக்கதை மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும் இது வரலாற்று உண்மை என்பதை தான் நாம் நம்புகிறோம். ஆரம்பத்திலேயே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் எனக்கும் தெரியாது இல்லைங்களா, எனக்கும் தெரியாது, கடவுள் ஏன் தெரியாதுன்னா கடவுள் அந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்கல, இங்கேயும் கொடுக்கல, வேற ஒப்பிட்டு மற்ற இடங்க பாக்கலாம்னா வேற எங்கேயுமே கொடுக்கல, அதனால நமக்கு தெரியாது. ஆனா நான் என்ன சொல்ல முடியும், கடவுள் அது ஏன் அதுக்கு பதில் கொடுக்கலன்றத நான் உங்களுக்கு சொல்ல முடியும், ஏன் கொடுக்கல, கடவுள் சொல்றாரு இந்த நம்ப முடியாத அதிசயமான அற்புதத்தை நான் நிகழ்த்தி இருக்கிறேன், ஏன் மற்ற கேள்விகள் அந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் கொடுக்கலன்னா, இந்த கடவுள் வந்து இந்த அற்புதத்துல நம்முடைய கவனம் வந்து அந்த மக்கள் மேலேயோ உயிர்த்தெழுந்தவங்க மேலேயோ அவங்களுடைய அதிசயமான அனுபவத்தின் மேல நம்முடைய கவனம் இருக்கக்கூடாது, நம்முடைய கவனம் எல்லாம் அங்க இறந்த இயேசு, அந்த இயேசுடைய இறப்புனால் அவர் கொடுக்கிற செய்தி என்னன்றதான் நம்முடைய கவனம் இருக்கும். பாருங்களேன், அதனாலதான் இவங்களுக்கு என்ன நடந்துச்சு, இவங்க எப்படி போனாங்க, அவங்க என்ன ஆனாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆனாங்க, அதுல இல்ல விஷயம். விஷயம் எதுல இருக்கு, இயேசு இறந்ததுனால் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு, அந்த நிகழ்ச்சி நமக்கு என்ன சொல்லுது, அதுலதான் நம்முடைய கவனம் இருக்கும். தன்னுடைய குமாரன் மேல கவனம் இருக்கணும். அதனால வெறும் பேர் ஃபேக்ட்ஸ் சொல்லுவாங்க, இப்படிதான் நடந்துச்சு, காணக்கூடிய நிகழ்ச்சிகள் இப்படி ஒரு அதிசயமான அற்புதமான கட்டுக்கதை மாதிரி நினைக்கிற நம்ப முடியாத ஒரு நிகழ்ச்சியை என்னுடைய குமாரனின் மரணத்துல நான் செய்து வல்லமையான ஒரு செய்தியை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். அதுதான் கடவுள் சொல்ற, என் மகன் எப்பேற்பட்ட மரணத்தில் சாதிச்சார் என்பதை வல்லமையா அந்த செய்தியை கொண்டு வருகிறேன். உங்களுடைய கவனம் அந்த செய்தியில தான் இருக்கணும், செய்தியில தான் இருக்கணும். என் மகன் அடைஞ்ச செய்தி, அந்த அதனால ஏற்பட்ட மக்கள் அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்கள அனுபவம் என்ன, அதனால அந்த டீட்டெயில் நான் கொடுக்கல அப்படின்ற, உங்களுக்கு புரியுதுங்களா? இது நடந்தது, இது நிச்சயமா நடந்ததுன்னு நான் நம்புகிறோம். ஏன்னா விசுவாசம்ன்றது நம்பக்கூடிய காரியங்களை நம்புறதுல விசுவாசம் இல்லைங்களா? நம்பக்கூடிய காரியங்களை என்னத்துக்கு நம்பணும், எல்லாருமே நம்புவாங்க இல்லையா? நம் இம்பாசிபிள், நடக்க முடியாத காரியங்களை நம்புறதுதான் விசுவாசம். நமக்கு புரியாத காரியங்களையும் அசாதாரணமான காரியங்களையும் நம்புறதுதான் விசுவாசம். ஆண்டவரே எனக்கு புரியலனாலும் நான் தலை வணங்குவேன். நம்முடைய விசுவாச அறிக்கை 14வது அதிகாரம் ரட்சிக்கிற விசுவாசத்துக்கு முதல் வரி என்ன சொல்லுது, அந்த ரட்சிக்கிற விசுவாசினால் ஒரு கிறிஸ்தவன் வேத வாக்கியம் சொல்லுகிற எல்லாவற்றையும் நம்புவான். அதான் ரட்சிக்கிற விசுவாசம். வேத என்ன சொன்னாலும் அதை நம்பணும். இந்த அற்புதத்தினால அந்த ஒரு கியூரியாசிட்டி, ஆர்வ கேள்விகளுக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுக்காம கல்லறைகள் திறந்தது, உடம்புகள் எந்திரிச்சு வந்துச்சு, அவர் உயிர்த்தெழுந்த பிறகு நகரத்துக்குள்ள போய் அநேகருக்கு காட்சி அளிச்சுச்சு. மற்ற கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் கொடுக்க மாட்டேன், இந்த அற்புதத்தை, பிரம்மாண்டமான அற்புதத்தை நிச்சயமாக நான் செய்வேன். அந்த பயங்கரமான மெசேஜ் அதுல நான் அறிவிக்கிறேன். ஆகவே உன்னுடைய கேள்விகள் எல்லாம் ஒரு ஓரத்துல தள்ளி என் மெசேஜ் நீ புரிஞ்சுக்க, உன்னுடைய கவனத்தை என் மெசேஜ்ல கொடு, அந்த கேள்விகளுக்கெல்லாம் போகாத. விசுவாசிகளாக நாம் என்ன சொல்லணும் இதுக்கு, ஆண்டவரே எங்களை விட ஞானியானவர்கள் நீங்க, விசுவாசத்தினால் இது நடந்தது என்று நாங்க நம்புகிறோம். எங்களுடைய கேள்விகள் எல்லாம் தள்ளி வைத்து எங்களுடைய இதயத்தை தொடர்ந்து இதுல இருந்து நீங்க எங்களுக்கு என்ன சொல்றீங்க அதை சொல்லுங்க, கேட்கிறோம் அடியார் கேட்கிறோம். அதுதான் நம்முடைய நம்பிக்கை இருக்கும். இது அதிசயமான நம்ப முடியாத அற்புதமா தான் இருக்கிறது, ஆனா இதனால எங்களுக்கு ஒன்னு சொல்றீங்க, அதை அதை சொல்லுங்க கேட்கிறோம் அப்படின்னு தான் நம்ம இருக்கணும். ஓகே, என்ன மெசேஜ் இல்ல, ஆண்டவர் இதன் மூலமா நமக்கு என்ன சொல்லுகிறார், ரெண்டு வல்லமையான செய்திகள் இது அற்புதத்தினால் நமக்கு வருகிறது. உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும், கடவுள் வந்து இந்த காணுகிற அற்புதங்களை வைத்து காணாத நித்திய உண்மைகளை நமக்கு பிரசங்கித்து வருகிறார். காணுகிற காரியங்களை வைத்து காணா முடியாத நித்திய உண்மைகளை நமக்கு பிரசங்கித்து வருகிறார். ஏன், இந்த 54வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அங்கிருந்த 100க்கு அதிபதி அவனோடு இருந்தவர்கள் இந்த பூகம்பத்தை பார்த்து மிகவும் பயந்து என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன். அவங்களுக்கு எப்படி புரிஞ்சிச்சு, இந்த ஜனங்கள் காணுகிற காரியங்கள், இந்த அற்புதத்தையும் அதனால் நடந்த காரியங்களையும் பார்த்து காண முடியாத ஒரு சத்தியம், இவர் மெய்யான தேவ குமாரன் என்பதை அவங்க புரிஞ்சுகிட்ட மாதிரி நம்மளும், இது கடவுள் ஏன் இந்த அற்புதத்தை செய்துகிட்டு இருக்காரு, இது ஏன் ரெக்கார்ட் பண்ணிருக்காரு, நம்ம படிக்கணும்னு, இது காணுகிற காரியங்கள், நடத்தின காரியங்கள், இதை பார்த்து காணாத சத்தியங்களை நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன காணாத சத்தியங்கள், காணாத ஆவிக்குரிய சத்தியங்கள் இந்த காணுகிற அற்புதத்தின் மூலமா ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது என்ன சத்தியம் சொல்றார், இந்த அற்புதம் புதிய கிருபையின் உடன்படிக்கையின் தலையாகவும் மத்தியஸ்தராகவும் இயேசு இருக்கிறார் என்பதை நமக்கு அறிவிக்கிறார். புதிய கிருபையின் உடன்படிக்கையின் தலையாகவும் மத்தியஸ்தராகவும் இயேசு இருக்கிறார் என்பதை நமக்கு அறிவிக்கிறது. இயேசு தன்னுடைய மீட்பின் பணியில, தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாகவும் தன்னுடைய மரணத்தின் மூலமாகவும் அவர் சம்பாதித்த தகுதி, அவர் சம்பாதித்த சிறந்த பண்புகள், ஆசீர்வாதங்கள் எல்லாமே இந்த புதிய உடன்படிக்கையில் தன் மக்களுடைய வாழ்க்கையில் பலிக்க செய்கிறாரு இந்த உடன்படிக்கையின் இணைப்புனால. என்னங்க பாஸ்டர் என்னன்னுவோ சொல்றீங்க, இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும், கொஞ்சம் யோசிங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஏசு புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். அப்படி மத்தியஸ்தரா இருக்கும் போது அவர் என்ன செய்யறாரு, தான் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய மரணத்துல சம்பாதித்த மீட்பின் தகுதிகள், மீட்பின் ஆசிர்வாதங்களை தன்னை விசுவாசிக்கிற மக்களுடைய வாழ்க்கையில பலிக்க பண்றார், அதன் வாழ்க்கையில நடப்புப்படி பண்றார். எதன் மூலமாக? இந்த உடன்படிக்கையின் இணைப்பின் மூலமாக. இந்த உடன்படிக்கையின் இணைப்பு மூலம் கடவுள் என்ன சொல்றார், ஐயோ பாவிகளே என்னிடத்தில் வாருங்கள், நீங்க வர்றதுக்கு திரைச்சியலைய நான் கிழித்து இருக்கிறேன், நீங்க வரும்போது என்னுடைய எல்லா உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களையும் நான் உங்க மேல கொட்ட போறேன். எந்த அடிப்படையில கொட்ட போறீங்க ஆண்டவரே? எதன் அடிப்படையில? என்னுடைய குமாரனை இந்த புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர ஆக்கியிருப்பதனால் அவருடைய ஜீவனும் அவருடைய மரணத்தினால் வாங்கின சிறப்பு பண்புகளை அதை எல்லாத்தையும் உங்க மேல நான் பலிக்க பண்ண முடியும். அதன் மூலமா தான் நான் எப்படி வந்தா என்ன ஆசீர்வதிப்பீங்க ஆண்டவரே? நான் ஒண்ணும் செய்யலையே, நான் பாவியாச்சு, எனக்கு எப்படி எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும்? என் குமாரனுடைய பணி, பரிகார பணியினால உன்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிற பணி உன் மேல வரும். என்னுடைய குமாரனுடைய பரிபூர்ண நீதியின் வாழ்க்கையினால உன்னுடைய உன்னை முற்றிலுமான நீதிமானா நான் சுமத்த முடியும். என்னுடைய குமாரனின் எல்லா பணியினுடைய மகத்துவம் அவருடைய தன்மைகள் உன்னேல் பலிக்க பண்ண முடியும் இந்த புதிய உடன்படிக்கையினால. அதைத்தான் அவர் கடவுள் அனௌன்ஸ் பண்ற, பவர்ஃபுல்லா அதை அனௌன்ஸ் பண்ற. எவ்வளவு அதிசயமான மெசேஜ் இது. இது நான் ரொம்ப என்னுடைய பாஷையை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுவேன். இந்த மகத்துவத்தையும் பிரம்மாண்டத்தையும் எப்படி நான் உங்களுக்கு விளக்க முடியும், எப்படி இதை உணர்த்த முடியும்? நான் யோசிச்சு யோசிச்சு பார்க்கிறேன். எனக்கு எப்படியாவது பவர் இருந்து உங்களை அந்த இடத்துக்கு கூட்டு போயிட்டேன்னா, அங்க நின்றுகிட்டு இதை பிரசங்கம் பண்ணிருந்தா எப்படி இருந்திருக்கும்? இப்பெல்லாம் டெக்னாலஜியில என்னென்னவோ கண்டுபிடிக்கிறாங்க. இப்பெல்லாம் ஒரு காகிள்ஸ் வருது, வர்ச்சுவல் ரியாலிட்டி, விஆர் ஏஆர்ன்ற மாதிரி. அதாவது ஒரு கண்ணாடி மாதிரி போட்டுக்கலாம், காகிள்ஸ் போட்டுக்கிட்டா ஒரு 7D, 12D, 3D தான் நீங்க பார்த்துருப்பீங்க. 12D எல்லாம் இருக்கு தெரியுங்களா, அங்கேயே நம்ம கண்ணு முன்னாடியே நடக்கிற மாதிரி தெரியும். அந்த மாதிரி ஒரு கண்ணாடி அவங்க எல்லாருக்கும் இப்ப மாட்டி விட்டுட்டு உங்களை எல்லாரையும் கொல்கத்தா கூட்டு போய் அந்த போர் சேவகர்கள் அந்த நூற்றுக்கு அதிபதி பக்கத்துல நான் நிக்க வைக்கிறேன். அங்க நின்றுகிட்டு இருக்கிறீங்க, என்ன பாக்குறீங்க? அங்க ஒருத்தர் மிகுந்த சத்தத்தோடு முடிந்ததுன்னு கத்துற, அந்த சத்தத்தை கேக்குறீங்க. அவர் சத்து கேட்டுட்டு என் ஆவிய அவர் ஆவிய விட்டு இறக்குற அந்த நேரத்துல நீங்க நிக்கிற இடம் ஆடுது, அப்படியே தள்ளாடுது, மாமா புகம்பே ஆடுது, ஐயோ அப்படி அந்த மலை டமால் டமால் அங்கெல்லாம் டிஷ்யூ பேப்பர் கிளியற மாதிரி பாறைங்கெல்லாம் கிழிஞ்சுகிட்டு இருக்கு. எப்படி இருக்கும் நீங்க? ஐயோ என்ன உலகமே அழியப்போதான் அதிர்ந்து பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் பெரிய கல்ற தோட்டம் மலையிலிருந்து பாக்குறீங்க. அங்க ஒரு கல்ற பெரிய கல் அதே கதவு திறக்கிற மாதிரி திறக்குது. அங்க இருந்து ஒரு மனுஷன் எந்திரிக்கிறான், அந்த பக்கம் ஒரு கல்றை திறக்குது, மனுஷன் எந்திரிக்கிறான், இங்க ஒரு கல்ற, அங்க ஒரு லேடி எந்திரிக்குது, இங்க ஒரு மனுஷன், இங்க ஒரு மனுஷன், அங்க திறந்து பார்த்து அதுக்கப்புறம் கூட்டம் கூட்டமா எந்திரிச்சு கல்ற தோட்டத்துல இருந்து வெளியே வராங்க. கிரௌடா அதை நீங்க பாக்குறீங்க. உங்க முகத்தை பார்க்கணுமே அந்த காட்சியை பார்க்கும் போது, என்ன நடக்குது, என்ன நடக்குது, எப்படி ஒரு காட்சி? யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். அங்க நின்றுகிட்டு அந்த மக்களை பார்க்கும் போது என்ன கேள்வி வரும், எப்படி இது நடக்குது? கொஞ்சமாவது அனலைசிங், கொஞ்சமாவது நமக்கு மூளை இருந்தா இவர் இங்க கத்தி உயிரை விடுறாரு, முடிந்ததுன்னு சொல்லி கத்தி உயிரை விடுறாரு, அங்க செத்த பிணங்க எந்திரிக்குது. இவருக்கும் அங்க இருக்கிற மக்களுக்கும் என்ன கனெக்ஷன் கேட்க மாட்டீங்களா? இவர் சாகுறாரு, அவங்களுக்கு உயிர் வருது. இவர் முடிந்ததுன்னு சாகுறாரு, அவங்க எந்திரிக்கிறாங்க. என்ன கனெக்ஷன்? வாட் இஸ் த கனெக்ஷன்? அது கேட்கணும் இல்லையா? என்ன கனெக்ஷன்? இவரு மரணத்துல தன்னுடைய தலையை கீழே போடுறாரு, அவங்க உயிர் தழுதல தன்னுடைய தலையை உயர்த்துறாங்க. உயிரோடு ஆணும் பெண்ணுமாக எந்திரிச்சு வர்றாங்க. என்ன கனெக்ஷன்? இந்த கனெக்ஷனை தான் முழு புதிய ஏற்பாடு நமக்கு விளக்குதுங்க. அதிசயமாக இந்த கனெக்ஷன் நமக்கு என்ன சொல்லுது? இயேசு தான் வாழும் போது தான் தனி மனிதனாக பிரைவேட் ஆளாக வாழல, மறிக்கல. அவர் புதிய உடன்படிக்கையின் பிரதிநிதியாக இரண்டாவது ஆதாமாகத்தான் இந்த உலகத்துக்கு வந்து வாழ்ந்து பாடுபட்டு மரித்தார். ஒரு பிரைவேட் பர்சன் கிடையாது, அவர் ஒரு பிரதிநிதி, புதிய உடன்படிக்கையின் பிரதிநிதி. நாம் இவங்கெல்லாம் உயிரோடு எந்திரிச்சாங்களே, எப்படி எந்திரிச்சாங்கன்னு கேட்கும் போது முதலாவது இவங்கெல்லாம் ஏன் செத்தாங்கன்னு நம்ம கேட்கணும் இல்லையா? எதற்காக செத்தாங்க? ரோமர் 5:12 நமக்கு என்ன பதில் சொல்லுது? எதற்காக மரணம் வந்துச்சு? இப்படியாக ஒரே மனுஷனால் பாவமும் பாவத்தினால் மரணமும் உலகத்திலே பிரவேசித்த போது. மரணம் இவங்கெல்லாம் ஏன் செத்து கல்றைக்கு போனாங்கன்னா, ஒரே மனுஷன் யார் அது? ஆதாமினால் பாவம் வந்துச்சு, அந்த பாவத்தினால் மரணம் வந்துச்சு, அதனாலதான் இறந்தாங்க. எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடினால் மரணம் எல்லோருக்கும் வந்தது. பாருங்க, மரணம்ன்ற ஒரு வார்த்தை நம்ம அகராதியிலேயே இருக்க முடியாது. பாவம்ன்றது நமக்கு தெரியலன்னா இல்லைங்களா, மரணம் வந்தது எதற்காக? நம்முடைய முதலாவது மத்தியஸ்த தலையாகிய ஆதாம் அவன் பாவம் செய்ததுனால் இல்லைங்களா. அந்த பழத்தை நீ சாகுற நாள்ல, அந்த சாப்பிடுற நாள்ல நீ சாகவே சாவாய். அவன் அந்த பாவம் செய்ததுனால் பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம் வந்துச்சு எல்லோருக்கும். அவனுடைய பிள்ளைகளாக அவனோடு இணைக்கப்பட்டவர்களா இருந்ததுனால்தான் நம்ம எல்லாரும் சாகுறோம். ஏன் சாகணும் நம்ம? அவனோடு இணைக்கப்பட்டதுனால்தான் சாகுறோம். பாவத்தினாலதான் மரணம் வந்துச்சு. பாவத்தினால மரணம் வந்ததுனால எம்மட்டும் பாவம் ஆளுதோ அம்மட்டும் மரணமும் ஆளும். ஒரே விதத்துல மரணத்தின் வல்லமை எப்போ உடைக்கப்படும்னா பாவத்தின் வல்லமும் உடைக்கப்பட்டாதான். இயேசு கிறிஸ்துவுடைய மகத்தான சிலுவை பணி எவ்வளவு அதிசய மகத்தானதுன்னா, மெய்யாகவே உண்மையாகவே பரிபூர்ணமாக பாவத்தின் வல்லமையும் தன்னுடைய மக்களுக்கு பாவ நிவர்த்திய பூரணமாக அவர் எந்த அளவுக்கு செய்து முடித்தார்னா, இன்னமே பாவத்தின் வல்லமும் முற்றிலுமா அந்த மக்களுடைய வாழ்க்கையில முடிஞ்சிருச்சு, தீர்க்கப்பட்டாச்சு. தன்னுடைய மக்களுடைய பாவத்தை, தன்னை நம்புகிற மக்களுடைய பாவத்தை முற்றிலுமா பரிகாரம் செய்து அது குறித்த கோபத்தை அவர் முற்றிலுமா குடித்து தீர்த்ததுனால் பாவத்தின் வல்லமை அந்த மக்கள்ல உடைஞ்சதுனால் எப்படி நமக்கு தெரியும் அது அவர் செய்து முடிச்சிட்டாருன்னு? அதோ பாருங்கள், தன்னுடைய மக்கள் அவர் இறந்த அந்த க்ஷணமே அந்த மக்கள் எல்லாம் பாவத்தினால் மரித்த மக்கள் இப்ப மரணம் தன்னுடைய உரிமையை இழந்துருச்சு. பாவம் தன்னுடைய உரிமையை இழந்து மரணத்துக்கு இன்னமே அந்த மக்கள் மேல உரிமை இல்லாததுனால் அவங்கள விடுதலை ஆக்கு அவங்க எழுந்திருச்சு வருகிறார்கள். அந்த கல்லறைகள் இதெல்லாம் இன்னுமே நம்ம இத்தனை நாள் குடி வைத்திருந்த மக்களை இன்னுமே நம்ம பிடிக்க முடியாது. ஏன்? பாவத்தின் சம்பளமாக மரணமாக நம்ம புடிச்சுக்கிட்டு இருந்தோம், அந்த சம்பளம் முற்றிலுமா கொடுத்து தீர்த்ததுனால் இன்னுமே இவங்களை எந்த விதத்திலையும் நியாயமான பிடிக்க முடியாதுன்றதுனால கைவிரிச்சு அவங்கள போக விடுது மரணம். பாருங்களேன், எல்லா ஆதாமின் பிள்ளைகளையும் செத்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல கிரியையின் உடன்படிக்கையின் சாபமாக இந்த மக்கள் மாத்திரம் எப்படி எந்திரிச்சாங்க? 1 Corinthians 15:45 நமக்கு சொல்லுது, மரணம் முதல் ஆதாமினால் வந்தது, ஜீவன் இரண்டாவது ஆதாமினால் வந்தது. 15:21 பாத்தீங்கன்னா, மனுஷனால் மரணம் உண்டானபடியால், முதல் மனுஷன் மனுஷனால் மரித்தோலிருந்து உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமினால் நமக்கு மரணம் ஏற்பட்டுச்சு, இப்போ இந்த இரண்டாவது ஆதாமினால் நமக்கு உயிர்த்தெழுதல் ஏற்பட்டுச்சு. வேதத்தின் மகத்தான ஒரு சத்தியம். கடவுளுடைய பார்வையில் அவர் ரெண்டு பேரை தான் பார்க்கிறார், உல மனித குலத்தின் பிரதிநிதியாக. ஒன்னு ஆதாம், ஆதாமுக்கு பிகி பேக் இங்கிலீஷ்ல, நம்ம தமிழ்ல எப்படி சொல்றது, உப்பு மூட்டைன்னு நம்ம, சரிங்களா? நம்ம அப்பா மேல, தாத்தா மேல, என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் பின்னாடி ஏறிக்குவாங்க. அந்த மாதிரி ஆதாம்ல உப்பு மூட்டையா பிறந்தவங்க தான் நம்ம எல்லாருமே. ஆதாம் என்ன விழுந்தாலும் உப்பு மூட்டை பின்னாடி இருக்கிறவங்க என்ன ஆகும், நம்மளும் விழுந்துருவோம். அவர் நின்னா நம்மளும் நிற்போம். அதே மாதிரி ஆதாம் விழுந்ததுனால அவரோடு விழுந்து அவர் பாவத்துக்கு மரித்து அவர் மரித்த மாதிரி நாமளும் மரித்து போனோம். இப்போ இரண்டாவது ஆதாமாக கிறிஸ்து வந்தார். கிறிஸ்து வந்து ஆதாமுடைய எல்லா, அவர் ஒருவேளை அவருடைய சிறப்பு தன்மைகள் இருந்திருந்தா, ஆசீர்வாதங்களா இருந்திருந்தா அதெல்லாம் நம்ம மேல பழிச்சிருக்கோம். இப்ப மரணம் பழிக்கிற மாதிரி, அவருடைய சாபம் பழிக்கிற மாதிரி. ஆனா கிறிஸ்து இரண்டாவது உடன்படிக்கையின் பிரதிநிதியாக, இரண்டாவது ஆதாமாக வந்ததுனால் இப்ப கிறிஸ்துவை நம்புகிற எல்லா மக்களுக்கும் அவருடைய தகுதி, அவருடைய சிறந்த பண்புகள், ஆசீர்வாதங்கள், தான் வாழ்க்கையிலையும் மரணத்திலையும் சம்பாதிச்ச எல்லாமே தன்னை விசுவாசிக்கிற மக்கள் மேல பழிக்கும். அது நிச்சயமா பழிக்கும். ஏன்னா அது புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் இவர் தான். யோசிச்சு பாருங்க அந்த சண்டை என்ன ஆயிருக்கும். ஏன் இந்த செத்தவங்க உயிரோடு எந்திரிக்கிறாங்க, அவர் சாகிறாரு அவங்க உயிரோடு எந்திரிக்கிறாங்க, ஏன் அவருடைய மரணத்தின் சிறப்புரிமைகள், அவருடைய பண்புகள், தகுதிகள் அந்த மக்கள் மேல் பழிச்சிச்சு அவங்க உயிரோடு எந்திருக்காங்க. அவங்க செத்தவங்க யாராவது மீட் பண்ணிருந்தா எப்படி இருந்திருக்கும், என்ன சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நீங்க அங்க இருந்திருந்தா சண்டே மார்னிங் நகரத்துக்குள்ள வராங்க, அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்க்க வராங்க, எப்படி இருக்கும் அந்த எக்ஸைட்மெண்ட்? யோசிச்சு பாருங்க. சும்மா நானா கற்பனை பண்ணி பார்த்தேன். எங்க அப்பா வந்து அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி சர்ச்சுக்கு ரெகுலரா வந்தாரு, ஆண்டவர் நம்பி இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அவர் இறந்து 12 வருஷம் ஆச்சு. அவர் எங்க கல்பள்ளி தோட்டத்தில் அடகம் பண்ணி இருக்கிறோம். திடீர்னு அவர் எந்திரிக்கிறாருன்னு வச்சுக்கோ, எந்திரிச்சு வராருன்னு வச்சுக்கோ, என்ன எக்ஸைட்மெண்ட் இருக்கும். நான் யோசிச்சு பாக்குறேன். புது வீட்டுக்கு வந்திருக்கிறது ஒருவேளை அவர் தெரியாம இருக்கலாம், பழைய வீட்டுக்கு போயிடுவாரு. அவர் அங்க ஒரு வேலை சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து வருவாரு. இங்க அதிகாலை வரும்போது காலையில் அந்த காலிங் பெல் அடிக்கிற அடிச்சுட்டு இருக்கும்போது நான் நல்லா சாட்டர்டே ரொம்ப நேரம் லேட்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கேன். நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது என்ன அவர் கூப்பிடுறது, ராஜா ராஜா அப்படிதான் கூப்பிடுவாரு. என்ன ரொம்ப பாசமா ராஜா ராஜான்னு குரல் கேட்குது வெளியே. நான் ஒரு வேலை நல்லா தூக்க கலக்கத்துல யோசிச்சுக்கிட்டு சில நேரத்துல தூக்கத்துல உளருவோம் இல்லைங்களா. என் கதை முடிஞ்சிருச்சு, எங்க அப்பா என்ன கூப்பிடுறாருமா, பிள்ளைங்களா நல்லா பாத்துக்க, நான் போயிட்டு வரேம்மா, உன்னை ரொம்ப அன்பு செய்யறமான்னு சொல்லிட்டு இருக்கும்போது என் வைஃப் சும்மா தூக்கத்துல உளராதிங்க, யாரும் காலிங் பெல் அடிக்கிறாங்க, எந்திரிச்சு துறங்க அப்படின்னா வந்து துறக்கிறேன். தொடர்ந்து தூக்க கலக்கம் கண்ணிலே தொடர்ந்து பாக்குறேன். பெரிய சிரிப்போடு நிக்கிறாருங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, எப்படி இருக்கும். நான் அவரு தெலுங்குல நான் பேசுவேன், நைனான் தான் கூப்பிடுவேன். நைனா நீயா அப்படின்னு அவன, நான் தான்ப்பா அப்படின்னு அவன, 12 வருஷம் உன்னை இந்த கையால தானே பொதுச்சோம், நீ செத்து போன உடம்பு முன்னாடி தானே நான் நின்னேன், உன்னை எடுத்துட்டு போய் தூக்கிட்டு போய் பள்ளத்தை தோண்டி மண்ண போட்டு புதைச்சி அது மேல கிரானைட் கல் எல்லாம் போட்டு வருஷம் வருஷம் வந்து பாத்துட்டு வருமே, 12 வருஷமா வந்து பாத்துட்டு வந்தமே, எந்திரிச்சு வந்து நிக்கிறியே, என்ன ஆச்சு, என்ன எப்படி எந்திரிச்சு என்ன ஆச்சு, என்ன என்ன சொல்லுவாரு. அப்பா இயேசு மரிக்கும் போது, இயேசு மரித்தால் நான் உயிர்த்தேன். அவருடைய மரணத்தின் சிறப்பு பண்புகளும், அவர் மரணத்துல வாங்கின மகத்தான ஆசீர்வாதங்களும், அவர் மரித்த உடனே என் மேல் என் உடம்பு மேல பழிச்சு எந்த அளவுக்கு வல்லமையா பழிச்சுச்சுன்னா, செத்து புழுக்கள் எல்லாம் சாப்பிட்ட என்னுடைய ஒவ்வொரு உடம்பு அணுக்களும் ஒன்னா இணைக்கப்பட்டு மீண்டுமாக உயிர்த்தெழுந்து வந்து முன்னாடி நிற்கிறேன். அந்த அளவுக்கு வல்லமையா என் மேல் அவருடைய பண்புகள் பலித்தது என்ன சொல்ல மாட்டாரு. அதுக்கு தானே அனுப்பிச்சாரு, அநேகருக்கு காட்சி அளித்தாரு. இது ஒரு வீட்டு அனுபவமே இப்படி இருந்துச்சுன்னா, அநேக பரிசுத்தவான்கள் அநேகருக்கு காட்சி அளித்தார்கள் எப்படி இருக்கும். கடவுள் முதலாவது இந்த வசனத்துல என்னங்க சொல்றாரு, இந்த அற்புதத்துல என்ன சொல்றாரு, புதிய உடன்படிக்கை மத்தியஸ்தர் இயேசு, அவர் மீட்பினால் வாங்கின எல்லா சிறப்பு பண்புகள், தகுதிகள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் தன்னுடைய மக்கள் மேல பலிக்கும் பலிக்கும். அது பலிக்கிறது எதன் மூலமா பலிக்குது, இந்த உடன்படிக்கை இணைப்பு மூலமாகத்தான் பலிக்குது. நம்ம செஞ்சதுனால இல்ல. யோசிச்சு பாருங்களேன், அந்த பரிசுத்த நகரத்துல எல்லா வீடும் பௌலித ரோமர் 5 பாத்தீங்கன்னா அதை இன்னும் வளர்க்கிறாரு. ஆதாம் தனிப்பட்ட நபராக மரிக்கல, எப்படி மறிக்கலையோ எப்படி வாழலையோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவும், அவர் தனிப்பட்ட ஆளாக இல்ல, அவருடைய பரிபூர்ண வாழ்க்கையும் கீழ்ப்படிதலும் அவருடைய பாடுகளும் எல்லாமே தனிப்பட்ட நபராக அவர் செய்யல, அவர் உடன்படிக்கையின் பிரதிநிதியாகத்தான் வாழ்ந்து மறித்தார். அவர் உயிரோடு இருக்கும் போதே அது திருப்பி திருப்பி நமக்கு சொன்னாரே, நான் நல்ல மெய்ப்பன், என் ஜீவனை எதுக்கு விடுறேன், என் ஆடுகளுக்காக வருகிறேன் இல்லைங்களா. என் ஜீவனை அநேகருக்கு ஒரு ரேன்சமாக கிரயமாக கொடுக்க வந்திருக்கிறேன். ஏன் அவர் பிரதிநிதி, அவர் தனிப்பட்ட ஆளாக அவர் வரல. யோவான் உலக பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர். ஒரு மனிதன் ஆதாம், அவனால் பாவம் வந்தது, அதனால் மரணம் வந்தது. இப்போ ஒரு மனிதன் இயேசு, அவருடைய பரிசுத்த வாழ்க்கையினால, புனிதமான மரணத்தினால ஜீவனும் உயிர்த்தெழுதலும் வந்தது. அவர் தான் பிரதிநிதி. நிருபங்கள் இதை பயங்கரமா அற்புதமா விளக்குறது இந்த சத்தியம் தான். இது முதலாவது ஆண்டவர் இதை சொல்றார் நமக்கு. ஆதாம் நாள் பாவம் வந்து எல்லோரும் மரித்தோம். அப்படித்தான் ஆண்டவர் மனித குலத்தோடு டீல் பண்றார். டீல் பண்றாரு பாருங்களேன். ஒன்னு, நீங்க ஆதாமோடு கனெக்ட் ஆயிருக்கணும், இல்ல இயேசுவோடு கனெக்ட் ஆயிருக்கணும். இது ரொம்ப முக்கியமான சத்தியம் சகோதர சகோதரிகளே. இது எவ்வளவு அதிசயமான சத்தியம்னா, இது ஆண்டவர் நீங்க புரிஞ்சுக்கணும்னு எவ்வளவு ஆர்வமா இருக்கிறார், எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறாருன்னா, நம்ப முடியாத கட்டுக்கதை மாதிரி இருக்குமேன்ற அற்புதமா கூட செய்யறதுக்கு அவர் துணிஞ்சு வந்து அப்பேற்பட்ட அற்புதத்தை செய்து செத்தவங்க ஒருத்தர் இல்ல ரெண்டு பேர் இல்ல அநேகரை எழுப்பி, அவங்க ஒருத்தருக்கு இல்ல ரெண்டு பேருக்கு இல்ல அநேகருக்கு காட்சி அளித்து, இதன் மூலமா என்ன சொல்றாரு, இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தரா இருக்கிறார். இந்த சத்தியத்தை நீ ஆழமா புரிஞ்சுக்கணும், ஆழமா புரிஞ்சுக்கணும். ஏன் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைய இத புரிஞ்சுக்கிறது அடிப்படையில தான் இருக்கு. உங்களுடைய ரட்சிப்பு, உங்களுடைய பாவ மன்னிப்பின் உறுதி, நீதிமான் ஆக்கப்பட்ட நம்பிக்கை, பரிசுத்தம் ஆக்கப்பட்டு நீங்க கல்லையில புள்ளியா தத்தெடுக்கப்பட்டிருக்கிறீங்களா, எப்படி தெரியும் உங்களுக்கு? நீங்க ஒரு நாள் உயிர்த்தல போறீங்களா? நீங்க உங்க மறித்த உயிர்த்தெழுதல் வரப்போறிய எதன் அடிப்படையில, எந்த நம்பிக்கையில இருக்குது? இந்த சத்தியத்தின் அடிப்படையில தான் அது எல்லாமே இருக்கு. இத புரிஞ்சுக்கலன்னா உங்களால அதை உணரவே முடியாது. எல்லாமே இதை புரிஞ்சுக்கிற ஒருத்தர் சொல்றார், This is the foundation of all hope in Christ and stability in Christian life. எல்லா கிறிஸ்துவில இருக்கிற நம்பிக்கைக்கும் அஸ்திவாரம் இதுதான். கிறிஸ்தவ வாழ்க்கையின் உறுதியான நம்பிக்கை இதுதான். இது இல்லைன்னா நமக்கு நம்பிக்கையா இருக்க. ஏன் பாருங்க, ஒரு உதாரணம் சொல்றேன், இது எவ்வளவு முக்கியம்ன்றது. ரோமர்ல பவுல் நீதிமான் ஆக்குதல், பரிசுத்தமாக்குதல் எல்லாம் சொல்லிக்கிட்டு வரும்போது ஏழாவது அதிகாரத்துல வந்து அவர் சொல்றாரு, நான் எவ்வளவு பெரிய பாவி தெரியுமா, நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனா செய்ய முடிய மாட்டேன், கெட்டது இருக்குது என்கிட்ட, என்கிட்ட எதுவுமே நல்லது இல்லைன்னு தன்னை அவ்வளவு போராடுற பவுல், தன்னை அவ்வளவு நிர்பந்தமான மனுஷன்னு தன்னை திட்டிக்கிற பவுல் 8:34 வந்து, ரோமர் 8:34 நீங்க எடுங்களா உங்க பைபிள்
தான்.
ஒரு சவால் விடுற, ஒரு சவால் எல்லாருக்கும் சவால், ஆக்கினைக்குள் என்னை தீர்க்கிறவன் யார், என்னை யார் இந்த தீர்க்க முடியும், எல்லாருக்கும் ஒரு சவால். எங்கயா இருக்கிறீங்க, பரலோகத்தில் இருக்கிறீங்களா, செராஃபீம் செரூபீம் என்ன நீங்க குற்றப்படுத்த முடியுமா? போல் உங்களுக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்துச்சு, நீங்க எவ்வளவு பெரிய பாவின்னு இப்பதானே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, எவ்வளவு மோசம் நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, எங்க இருந்து உங்களுக்கு இவ்வளவு நம்பிக்கை, நீங்க அந்த அளவுக்கு பரிசுத்தமாக்கப்பட்டீங்க, நீங்க அந்த அளவுக்கு நீதிமானா, நீங்க சேராப்பும் சேருவும் யார் என்ன ஆக்கினைக்குள் தீர்க்க முடியும், நரகத்துல எந்த பிசாசு என்ன ஆக்கினை தீர்க்க முடியும், இந்த உலகத்துல யார் இருக்கிறாங்க என்ன ஆக்கினையில தீர்க்கறதுக்கு, யாராவது இருக்கிறீங்களா, ஏன் அவ்வளவு நம்பிக்கை அவருக்கு, எதன் அடிப்படையில? எல்லாருக்கும் ஒரு சவால் விடுற மாதிரி விடுற, வானத்திலையும் பூமியிலையும் எந்த இருக்கு அவ்வளவு பரிபூர்ண நீதிமானா, அவருடைய நம்பிக்கை எந்த அடிப்படையில் இருக்கு, எதை வச்சு சொல்றாரு? தொடர்ந்து அந்த வசனம் என்ன சொல்றது, எதன் அடிப்படையில நான் சொல்ல முடியும் தெரியுமா, கிறிஸ்துவே மரித்தார், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்த்தத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே, அவரே. பவுலுடைய நம்பிக்கை, நான் எப்படி நீதிமான் ஆயிருக்கிறேன், நான் எப்படி தேவனுக்கு முன்பதாக ஒரு குற்றம் இல்லாதவனாக இருக்கிறேன், தேவன் என்னை பரிசுத்தப்படுத்தி என்ன பரலோகத்து என்ன அடிப்படையில கூட்டு போவாரு, எனக்கு வெளியில ஒருத்தர் செஞ்ச பணியின் அடிப்படையில தான் என்னுடைய நம்பிக்கை இருக்கு, என்னல இல்ல நான் என்ன செய்ய போறதுலயோ இல்ல, எனக்கு வெளியில ஒருத்தர் செஞ்ச பணியின் அடிப்படையில். அவர் என்ன செஞ்சாரு, கிறிஸ்துவே மரித்தவர், அவருடைய மரணம் முதலாவது, அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே என்னுடைய தேவனுடைய வலது பார்த்தத்தில் வீற்றும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவரே, எனக்காக வெளியில செய்த ஒருத்தர், எனக்காக வாழ்ந்த ஒருத்தர், மரித்த ஒருத்தர், அவர் உடைய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் பதித்திருக்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. அதனால என்னை குற்றப்படுத்துகிறவன் யார்? யார்? கிறிஸ்து, கிறிஸ்து, கிறிஸ்து. அவர் பணி, அவர் செய்ததுனால் என்னை ஒருத்தனும் குற்றப்படுத்த முடியாது. ஆகவே நண்பர்களே, இவ்வளவு நேரம் ஏன் இதை நான் வலியுறுத்துறேன்னா, நம்மள சில பேர் பலவீனமான விசுவாசம் உள்ளவர்கள் இல்லைங்களா. நம்ம விசுவாச அறிக்கையில இந்த யங் பீப்புள் மீட்டிங்ல படித்தோம், பலவீனமான விசுவாசம் இருக்கு, தற்காலிகமான விசுவாசிகள் இருக்கிறாங்க. பலவீனமான விசுவாசிகள் வந்து தற்காலிகமான விசுவாசிகளுக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம்? தற்காலிகமான விசுவாசிகள் தொடர்ந்து விடாமுயற்சியா போக மாட்டாங்க, சோதனையில விழுந்து போயிடுவாங்க. அது தெரிஞ்சுக்க முடியும் அவங்க உண்மையான விசுவாசிகள். ஆனா பலவீனமான விசுவாசிகளுக்கு ரொம்ப தாக்குதல் வரும். இங்க பலவீனமா விசுவாசியா இருந்தா ரொம்ப உங்களை தாக்க 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 பிசாசு பார்ப்போம். உங்களில் அந்த மாதிரி சில பேர் இருக்கலாம். உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்க ஒரு படி முன்னாடி போறீங்க, பத்து படி பின்னாடி போறீங்க. ஒரு படி முன்னாடி போறீங்க, பத்து படி பின்னாடி போறீங்க. இப்படியேதான் போயிட்டு இருக்கீங்க, இப்படியேதான் சாகுற வரைக்கும் போயிட்டு இருக்கீங்க. பரிசுத்தாவி காண்டி உங்க கண்ணை திறந்து இந்த மகத்தான அற்புதம் சொல்லுகிற சத்தியத்தை நீங்க கிரகித்து கொள்ளணும். இது மகா பெரிய சத்தியம். கொல்கத்தால இடி எடுத்துக்கிட்டு ஆண்டவர் வந்து கல்லறைகளை திறந்து தன் குமாரன் மரணத்துல தன் தலைய கீழே போடுறாரு. இந்த மக்கள் உயிரோடு பரிசுத்தவான்கள் எழுந்து வந்து ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நீங்க உணரலன்னா, உங்களால உங்க நீதியினால உங்களுடைய பணியினால உங்களுடைய பரிசுத்தமாக்குதலோ நீதிமான் ஆக்குதலோ உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியோ ஏற்பட போறது இல்லை. உங்களுக்காக மறித்து உயிர் தெளிந்து அவர் செய்த பணியின் மேல வைக்கிற நம்பிக்கையில தான் அவருடைய தன்மைகள் உங்களுக்குள்ள வந்து பலிக்கிறதுனால தான் நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில முன்னேற முடியும், வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். இத புரிஞ்சுக்கிற வரைக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கை பலவீன விசுவாச வாழ்க்கை தான். வெற்றி அரிதுதான் பார்க்கறது, அரிதுதான் பார்க்கறது. இத கல்வெட்டாக உங்க இதயத்துல பதிக்க வைக்கணும் என்பதற்காகவோ ஒருவேளை ஆண்டவர் இந்த நம்ப முடியாத அதிரத்தக்க அற்புதங்களை செஞ்சு உங்களுக்கு சொல்றாரு. அவர் மறித்து அவர் செஞ்ச பணியின் அடிப்படையில வந்து பலிக்கிறவனுடைய இதுதான், அந்த விசுவாசத்தின் ஊடமாக பலிக்கிறதுல தான் செத்து போன எலும்புகளுக்கே உயிர் வந்து எந்திரிச்சு வந்து நிக்குது. அந்த சிறப்பு தன்மைகள் தான் உன் வாழ்க்கையில உன் பரிசுத்தமாக்குதலையும் நீதிமான் ஆக்குதலையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வைக்க முடியும். உன் கிறிஸ்தவ வாழ்க்கையின் உறுதியே இத சத்தியத்தை பொறுத்து தான் இருக்கிறது. கடவுள் இந்த அற்புதத்தின் மூலமா சொல்லுகிற சத்தியத்துல பொறுத்து தான் இருக்கிறது. ஆகவே இந்த கல்வெட்டாக நம்ம மனசுல பதிய வைக்கணும். எப்படிங்க பாஸ்டர் பதிய வைக்கிறது? தியானம் என்னக்கூடிய பேனாவின் மூலமாகத்தான். இத போய் ஆழமா சிந்திச்சு பாருங்க, இத ஆழமா சிந்திச்சு பாருங்க. அதுதான் நம்ம பதிய வைக்கணும். என்னுடைய நீதிமான் ஆக்குதல் எது பொறுத்துல இருக்கு? கடவுள் என்ன பிள்ளையா தத்தெடுத்துக் கொண்டாது எது பொறுத்து இருக்கு? நான் ரட்சிக்கப்பட்டதும் நான் பரலோகத்துக்கு போறதும் உயிர்த்தெழுதும் எதை பொறுத்து இருக்கு? அவருடைய பண்புகள் என்னேல் பலிக்கிறதுனாலதான். என்ன பொறுத்து இல்ல, அந்த விசுவாசத்தின் ஊடாகத்தான். விசுவாசம்ன்றது என்னங்க? என்ன நம்பிக்கிட்டு வாழ்றது இல்ல, எனக்காக ஒருத்தர் செய்தாரு அவருடைய பணியினாலதான், இன்னொருத்தர்ல நம்பி நான் வாழ்றதுதான் விசுவாசம். அந்த விசுவாசத்தின் ஊடாகத்தான் நான் வாழ முடியுங்க. இது ஆண்டவர் தான் நமக்கு உணர்த்தணும், அருமையான சத்தியம். ஓகே, ரெண்டாவதாக முதலாவது இந்த அற்புதம் நமக்கு சொல்றது என்ன? புதிய ஏற்பாடின் மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவனாலேயும் மரணத்தினாலேயும் வருகிற எல்லா சிறப்பு பண்புகளையும் தம்முடைய மக்கள் வாழ்க்கையில பலிக்குது. அவர் இறக்குறாரு, அவங்க உயிர் வருது. அதை காட்டி ஆண்டவர் நமக்கு காட்டுறாரு. அப்படித்தான் நீ பொழைக்க முடியும், அப்படித்தான் நீ உயிர் செல்ல முடியும், அப்படித்தான் உன் வாழ்க்கை, அதை பொறுத்து தான் உன் வாழ்க்கை இருக்கு. ரெண்டாவதாக இந்த அற்புதம் மிக வல்லமையாக இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் நம்மளுடைய மரணத்தின் வல்லமையை உடைத்து உங்களுக்கும் எனக்கும் அவரை நம்புற மக்களுக்கு உயிர் செல்லுதலை நிச்சயப்படுத்தி இருக்கிறது. உங்களுடைய மரணத்தின் என்னுடைய மரணத்தின் வல்லமையை உடைத்து நம்முடைய உயிர் செல்லுதலை நிச்சயப்படுத்தி இருக்கிறது. மீண்டுமாக அந்த இடத்துல யோசிச்சு பாருங்க. பூகம்பம் பயங்கரமா வருது, கல்லறைகள் திறக்குது, உடம்புகள் எந்திரிச்சு வருது. கொஞ்சமாவது வேதத்தின்படி சிந்திச்சீங்கன்னா பெரிய அறிவே தேவையில்லை. இவரு சாகுறாரு, அந்த மக்கள் உயிர் வருது. மரணம் வாழ்க்கையிலே மிகப்பெரிய சத்ருவான மரணத்திலிருந்து தப்பிச்சு அவங்க வராங்க. இவருடைய சாவு அவங்களுக்கு உயிர் கொடுக்குது, இவருடைய சாவு அவங்களுடைய மரணத்தின் வல்லமையை உடைக்குது என்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. இவருடைய மரணம் அவங்களுக்கு உயிர் கொடுக்குதே. நம்ம வாழ்க்கையிலும் மரணம், ஆக்சிடென்ட், மரண வேதனை, கல்ற வீடு, கல்ற தோட்டம், இது எல்லாமே இருக்கவே முடியாது பாவம் காண்டி இல்லாத இருந்தா. பாவம் தான் மரணத்தை கொண்டு வந்துச்சு. அந்த பாவத்தின் வல்லமையை அவர் அங்க உடைத்திருக்கிறார். அதனால் மரணத்தின் வல்லமை உடைந்தது. அதுக்கு சாட்சிகள் அந்த கல்லறைகளை, அந்த கல்லறைகள் சாட்சியாக எந்திரிச்சு அதை திறக்குது. இன்னுமே நம்முடைய உரிமையை, நம்முடைய இந்த குடி வைத்த மக்கள் மேல நம்ம உரிமையை காட்ட முடியாது. ஏன்னா நம்முடைய பாவத்தின் சம்பளமான மரணத்துக்கு அது சம்பளத்தை கொடுத்தாச்சு. அவர் மரணத்தை எல்லாம் தீர்த்தாச்சு. அதனால இவர்களை விடுதலை செய்ய, இவர்களை விடுதலை செய்ய. அது அதனால தான் இவங்க நகரத்துக்குள்ள வந்து காட்சி அளித்தாங்க. எதுக்கு காட்சி அளித்தாங்க? இந்த சாட்சியை கொடுக்கறதுக்கு தான். போறவங்களுக்கு எல்லாம், குடும்ப மெம்பர்ஸுக்கெல்லாம், இயேசுடைய மரணம் என்னுடைய மரணத்தின் வல்லமையை உடைத்ததுனால, எனக்கு உயிர்த்தெழுதலை கொடுத்ததுனால தான் நான் இங்க வந்திருக்கேன். அவர் மரணம் என் மரணத்தின் வல்லமையை உடைத்தது, எனக்கு உயிர்த்தெழுதலை கொடுத்தது. யோசிச்சு இதான் எபிரேயருக்கு எழுதுறவர் அருமையா சொல்றார். இயேசு கிறிஸ்துவோட மரணம் எவ்வளவு மகிமையானதுன்னா, நம்முடைய மரணத்தின் வல்லமையை உடைத்து நான் ஒரு நம்புகிறவர்களுக்கு உயிர்த்தெழுதலை நிச்சயப்படுத்து. எபிரேயர் 2:14 படிங்களா.
ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமை தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பெறும்படிக்கும் அப்படியானார்.
இந்த வசனம் என்ன சொல்லுது? அவர் மனிதன் ஆகி மனுஷன் ஆனதுக்கே, நம்ம பிள்ளைகள் இருக்கிறது போல அவரும் சரீரத்தை உடைந்தது எதற்காகனா, அந்த பிள்ளைகள் மாம்சமா இருப்பதனால் அவரும் மாம்சமாகி மரித்ததனால், அவருடைய மரணம் நம்மளுடைய மரணத்துக்கு வல்லமை அற்றதாக, நம்மளுடைய மரணம் இயலாமை உள்ளதாக, அதுக்கு பவரே இல்லை, நம்முடைய மரணத்திற்கு பவரே இல்லாதபடிக்கு செய்து அதோட வல்லமையை முறித்து நமக்கு உயிர்த்தெழுதலை நிச்சயம் படுத்தி இருக்கிறார். அதை நிச்சயம் படுத்தி இருக்கிற, அதனாலதான் பவுல் மாதிரி இதை புரிஞ்சுகிட்ட பவுல் என்ன சொல்றாரு? மரணத்தை பார்த்து கேலி செய்யறார். மரணமே உன் கூறைங்க, பாதாளமே உன் ஜெயமெங்க. ஏன் இந்த நம்பிக்கைலாம் நமக்கு ஏங்க உறுதியா இல்லை? ஏன் மரணத்தை பார்த்து பவுல் கேலி பண்றார்? மரணம் எனக்கு ஆதாயம்ன்றார். மரணமே உன் கூறைங்க என்றார். இது நமக்கு ஒருவேளை இந்த டைம்ல எக்ஸைட்டிங்கா இல்லாம இருக்கலாம், ஆனா இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் போன பிறகு மரணத்தை நாம் நேர் நேரா சந்திக்கிற காலங்கள் வரும்போது நான் யோசிச்சு பாக்குறேன். எனக்கு வயசாயிட்டு இருக்குது இல்லைங்களா, கண் இப்போ கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது, கண்ணாடி போடணும். இன்னும் கொஞ்சம் காலத்துல என்னால நிக்க முடியாது, கை கால் ஸ்ட்ரென்தா இருக்கு, அது ரொம்ப தூரம் நடக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் வீக்கா, இப்போ ஏதோ இருக்கிற ஒரு பிரச்சனை, ஒரு சுகரோ ஒரு கொலஸ்ட்ராலோ, அது மோசமாய் என்னுடைய அங்கங்களை பாதிக்க ஆரம்பிக்கும். ஆரம்பிச்சு பலவீனமாயி அப்புறம் கொஞ்ச நாள் நடக்க முடியாது, அப்புறம் உக்காந்துக்கிட்டே தான் இருக்கணும் ஒரு இடத்துல, அப்புறம் கொஞ்ச நாள் உட்கார முடியாது, அப்புறம் தான் படுத்த படுக்கையா ஆயிடுறோம். படுத்த படுக்கையா ஆகி நம்மள ஒரு நாள் கல்லறைக்கு எடுத்துட்டு போவாங்க. நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? உங்களை எடுத்துட்டு போகும்போது என்ன ஆகும்னு, ஒருவேளை கல்லறைக்கு என்ன எடுத்துட்டு போகும்போது உங்கள சில பேர் எங்க இருக்கிறவங்க ஒருவேளை வரலாம் கல்லறையில வந்து, என்ன ஒரு குழி தோண்டி புதைக்கும் போது எல்லாரும் மண்ணை எடுத்து போடலாம். ஒருவேளை என் குடும்பத்தார் ஒரு ஸ்பெஷல் கிரானைட் கல்லை போட்டு என் பேரெல்லாம் அங்க பதிய செய்யலாம், அன்போடு அப்பாக்கும் புருஷனுக்கோ மனைவிக்கோன்ற மாதிரி. நீங்க எல்லாரும் என்னை புதைச்சிட்டு என்னை விட்டு வந்துருவீங்க. இப்ப இவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டு இவ்வளவு நல்லா துணி போடுற உடம்புக்கு அப்போ அந்த பூமியில இருக்கிற எல்லா புழுகளும் வந்து கடிக்கும். எப்படி இருக்கும் மரணம்? எவ்வளவு கொடுமை யோசிச்சு பாருங்க. சின்ன கப்பாம்பூச்சி பலியா நமக்கு பயம் வருது. இப்போ எல்லா புழுக்களும் நம்ம உடம்ப வந்து கடிக்குமே, எப்படி இருக்கும்? ஆனா தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏன் என்னுடைய உடம்பு அங்கேயே அவர் விடமாட்டார். மண்ணோடு மண்ணாக, புழுவாக புழுவாக என்னுடைய வாழ்க்கை மண்ணோடு மண்ணாக அர்த்தமில்லாத போகும்படிக்கு அவர் விடமாட்டார். ஏன்? அவர் மரித்து என்னுடைய மரணத்தின் வல்லமையை முறித்து என்னுடைய உயிர்த்தெழுதலை உறுதிப்படுத்தி இருக்கிறார். நான் நிச்சயமாக எந்திரிப்பேன் மரணத்துக்கு. அதனால பயப்படாம இன்னைக்கு கூட நம்ம மரணமே உன் கூற எங்கேன்னு சொல்லலாம். நம்முடைய வினாவிடை போதகம் சொல்லுது, ஒரு விசுவாசி இயேசுவை நம்புறவன் மறித்த அடுத்த க்ஷணம் அவனுக்கு என்ன ஆகுதான்னு தெரியுமா? அடுத்த நிமிஷம் அவனுடைய ஆத்மா தேவனுடைய சந்நிதியில பரிபூர்ணப்படுதான். செத்த அந்த செகண்ட், இப்ப எவ்வளவு கஷ்டப்படுறோம், எவ்வளவு மோசமானவங்க, பரிசுத்தத்துல பரிபூர்ணம் ஆயிருதான் நம்ம ஆவி. ஆயி அடுத்த நிமிஷமே தேவனுடைய சந்நிதியில மகிமைக்குள்ள நம்ம ஆவி போகுதான். நம்மளுடைய சரீரம் கிறிஸ்துவோடு இணையப்பட்டதுனால் உயிர்த்தெழுதல் வரைக்கும் இந்த பூமியில ஓய்வெடுக்குதான், நித்திரை அடையதான். மரணம் தான் ஒரு விசுவாசி நிச்சயமா. நமக்கு எப்படிங்க தெரியும், இதை எப்படிங்க நம்புறது, இது ஒரு கட்டு கதையா? என் ஐசியூல போட்டு எனக்கு எல்லாம் மாட்டி ஆர்ட் பீட் எல்லாம் கம்மி ஆயிட்டு இருக்கும் போது, எல்லாம் சவுண்ட் வந்துகிட்டு இருக்கும் போது, மரணத்தை கண்முகமா சந்திக்கும் போது எனக்கு என்ன நம்பிக்கை இருக்கு? நான் உயிர் தழுவேன், எதை நம்பி நான் மறிப்பேன், என்ன எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை? அப்பா உனக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்கணும் என்றதுக்காக என் மக மறித்த உடனே ஒருத்தர் இல்ல ரெண்டு பேர் இல்ல அநேக பேரை உயிரோடு எழுப்பி, ஒருத்தர் இல்ல ரெண்டு பேர் இல்ல அநேகருக்கு காட்சி அளிக்கும்படி அவங்க எல்லோரையும் உயிர் செலுத்து காட்டி, நான் இன்னைக்கு உனக்கு சத்தியம் பண்றேன், பகனுடைய ரத்தத்தின் மேலமா சத்தியம் பண்றேன், என் மகனை மறித்து நீ செத்தினா நீயும் உயிர் செலுவ, உனக்கும் உயிர் செலுதல் உண்டு. உன் மரணத்தில் கூறு உடைந்தது, அதனோட வல்லமை உடைந்தது. உன் மரணம் எல்லாமே போல பாம்பு புடுங்கு பல்லு புடுங்கு பாம்பு மாதிரி தான் உனக்கு மரணம். பயன்படுத்துற மாதிரி இருக்கலாம், உன்னை ஒண்ணுமே செய்யாது, மகிமைக்கு உன்னை கொண்டு போய் சேர்த்து நீ நிச்சயமாக உயிர் செலுவேன். அதை சத்தியம் பண்ணி கட்டுக்கதைன்னு நினைச்சாலும் வருவாங்க, நம்ப முடியாத அற்புதம் நினைச்சாலும் வருவாங்க. உனக்கு மரணப்படுக்கையும் நம்பிக்கை கொடுக்கும்படி இதோ எத்தனை பேர் எழுப்பி பிதா நமக்கு வாக்குறுதி கொடுக்கிற, என்னை நம்புற மக்களே பாவிகளே, என் குமாரனை நம்புகிற பாவிகளே, நீங்களும் உயிர் செலுவீங்க. ஏன்னா என் மகனுடைய மரணம் உங்களுடைய மரணத்தின் வல்லமையை உடைத்து உங்களுக்கு உயிர் செலுதலை நிச்சயப்படுத்தியிருக்கு, நிச்சயப்படுத்தியிருக்கு. இது ஒன்னு தாங்க நம்முடைய நம்பிக்கை. செத்துக்கிட்டு இருக்க ஆதாமுடைய பிள்ளைகளுக்கு மனித குலத்துக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவோட மரணம் தான். இயேசு கிறிஸ்துவோட மரணம், the glorious resurrection. நம்ம எந்திரிக்கும் போது எப்படி எந்திரிப்போம் யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த உடம்பு வச்சுக்கிட்டு என்ன கஷ்டப்படுறோம், ஒரு சந்தோஷமா ஒரு பிரியாணி சாப்பிட ஆவறதில்லை இல்லைங்களா, வெயிட் போட்டுருவோம், ஒரு சந்தோஷமா ஒரு சாப்பாடு சாப்பிட ஆவறதில்லை, அது ப்ராப்ளம் இது ப்ராப்ளம், முதுகு வலி அது வலி, ஒரு எப்ப பாரு எக்ஸசைஸ் செய்து அதை வச்சுக்கணும். ஆனா மகிமையான சரீரம் நமக்கு கிடைக்குமே, அந்த வஸ்திரம் என்னத்து நம்முடைய தாழ்மையின் சரீரம் ஆயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, தலைவலி முதுகு வலி உடம்பு வலி பலவீனம் சிக்னஸ் இதேதான் இந்த உடம்புக்கு, கொலஸ்ட்ரால் சுகர், அவர் என்ன சொல்றாரு, இந்த தாழ்மையான சரீரத்தை மகிமையான சரீரமாக, மகிமையான சரீரமாக. ஒருவேளை இந்த பரிசுத்தவான்களுக்கு எல்லாம் இயேசு மாதிரி மகிமையான சரீரம் கிடைச்சிருக்கும், நான் யூகம் பண்றேன், நமக்கு வேத ஆதாரம் இல்லை. ஏன்னா அவர்கள் காணப்பட்டார்கள்ன்ற வார்த்தை வந்து அப்பியர்ட்ன்றது வந்து ஒரு இயேசு மாதிரி அவங்களுக்கு மகிமையான சரீரம் வந்ததுனால தான் அவங்க காணப்படணும்னு விரும்பினாதான் காணப்பட முடியும். இயேசு அப்படித்தானே அந்த ரூம்ல இருந்தாங்க, திடீர்னு அங்க போய் நடுவுல காணப்பட்டார். அதே மாதிரி ஒருவேளை இவங்களுக்கும் இயேசு உயிர்த்தெழுந்து கிடைச்ச மகிமையான பரலோக ஆவிக்குரிய சரீரம் மாதிரி இவங்களுக்கும் கிடைச்சிருக்கலாம். அதனாலதான் இவங்க காணப்பட்டார்கள், காணப்பட்டார்கள். இயேசு உயிர்த்தெழுந்து அவர் பரலோகத்துக்கு போகும்போது அவரோடு சேர்ந்து இவர்களும் போயிருக்கலாம், போயிருக்கலாம். அது மாத்திரம் இல்ல, ஒரு முட்டாள்தனமா இல்ல, அவருடைய மரணத்தினால கல்றையிலிருந்து அதை சாட்சி கொடுக்கணும்னு எழுந்த மக்கள் மீண்டுமாக உலகத்தோடு வாழ்ந்து திருப்பி செத்து திருப்பி இந்த சாபகரமான ஆதாமுடைய வாழ்க்கையை வாழ்ந்து செத்து திருப்பியுமா உயிரோடு வரணும், அவங்க மகிமையா எந்திரிச்சிருப்பாங்க. என்னுடைய யூகம் நம்பிக்கை அது, அதுக்கு வேற ஆதாரம் தான் இல்லை. ஏன்னா இவங்க தான் நமக்கு விசுவாச உதாரணங்களாக கல்லறையை திறந்து வந்தவர்கள், கல்லறையை திறந்து உயிர்த்தெழுந்து வந்தவர்கள். இயேசு மாதிரி மகிமையான சரீரம் பெற்றிருக்கலாம் அப்படின்னு நம்ம நம்புறோம். ஒரே காரணம், நீங்களும் நானும் உயிர்த்தெழுவோன்னு என்ன நம்பிக்கை? அவர் குற்றமற்றவர், நம் பாவத்தை எடுத்துக்கிட்டு, நம் சாபத்தை எடுத்துக்கிட்டு, நம்முடைய மரணத்தை எடுத்துக்கிட்டு நம் மரித்ததுனால் அதனோட சிறப்பு பண்புகள் நம் வாழ்க்கையில பலிக்குங்க. இதான் கடவுளுடைய செய்தி இந்த அற்புதத்தில். இயேசு சொன்னது எல்லாமே உண்மை. விசேஷமா யோவான் 10:11-25 அவர் சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அது எவ்வளவு உண்மை. இந்த கல்றை, இந்த திறந்த கல்றைகளை பாருங்க, திறந்த கல்றைகளை பாருங்க. இந்த மூணு அற்புதங்கள் மூலமாக, கல்வாரியின் அற்புதங்கள் மூலமாக ஆண்டவர் நமக்கு சொல்றது என்ன? பாவிகளே, திரைச்சீலையை கிழித்து எல்லா பாவிகளும் என்னிடத்தில் வரலாம் அப்படின்ற, எல்லா காலத்தின் பாவிகளும் எப்பேற்பட்ட மோசமான பாவிகளா இருந்தாலும் என்னிடத்தில் நீங்க வரலாம். நீங்கள் அப்படி வரும்போது பூமி அசைச்சு கல்மலையை பிளந்து நான் என்ன சொல்லுகிறேன், எல்லா உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களும் உங்கள் மேல் நான் ஊட்டுவேன். மூணாவது அற்புதம் என்ன சொல்லுது? அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை எந்த அடிப்படையில் ஆண்டவர் நமக்கு மேல ஊத்த போறாரு? ஏன்னா இந்த உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் இயேசுவா இருப்பதனால் அவருடைய சிறப்பு பண்புகள், அவர் மரணத்தினாலையும் ஜீவனாலையும் சம்பாதித்த எல்லா பண்புகளையும் நம்மேல் டிரான்ஸ்பர் பண்ணி நமக்கு பலிக்க செய்து அவருடைய மரணத்தினால் நமக்கு ஜீவன் உண்டாகும்படி, அவருடைய மரணத்தினால் நமக்கு மறுஜென்மம் உண்டாகும்படிக்கு, அவருடைய வாழ்வினால் நமக்கு நீதிமானாக்குதல் உண்டாகும்படிக்கு, அவருடைய பண்புகளினால் பரிசுத்தமாக்குதல், மகிமைப்படுத்துதல், அவர் மரணத்தினால் நமக்கு உயிர்த்தெழுதல் உண்டாகும்படிக்கு ஆண்டவர் அதை அறிவிக்கிறார். ஆகவே இங்க இருக்கிற ஆண்டவர்கிட்ட வராத பாவி நண்பர்களே, ஆண்டவர் உங்களுக்கும் கூப்பிடுற, சிறைய கிழித்து பூகம்பத்தை அசைத்து உயிர் மனுஷங்களை உயிரோடு எழும்பி உங்களை கூப்பிடுற, வா வா வா. உன் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு கால் வருது, மொபைல் போன்ல இல்ல, அவருடைய தாசன் மூலமா வருது, வா பாவியே வா. நீங்க என்ன பதில் கொடுக்க போறீங்க? சில நேரத்துல பேங்க்ல இருந்து போன் பண்றாங்க, சார் கங்கராச்சுலேஷன், யூ ஹேவ் வந்து 10 lakhs உங்களுக்கு லோன் வந்திருக்கு சார், ரொம்ப கம்மி இன்ட்ரெஸ்ட் ரேட், வாங்கிக்கிறீங்களா அந்த ஆஃபர் இந்த ஆஃபர்? நீங்க என்ன சொல்றீங்க? பொதுவா நம்ம என்ன சொல்றது? நாட் இன்ட்ரெஸ்டட், நாட் இன்ட்ரெஸ்டட். இங்க ஆண்டவர் கூப்பிடுற காலுக்கு நீங்க என்ன பதில் கொடுக்க போறீங்க? அதே பதில் சொல்லீங்களா? ஒன்னும் பேசாம போயிட்டீங்கன்னா என்ன சொல்றீங்க ஆண்டவருக்கு? நாட் இன்ட்ரெஸ்டட், நாட் இன்ட்ரெஸ்டட். உங்க மனசாட்சியை கேட்டு பாருங்க, அது சொல்றதுக்கு ஏதாவது ஒரு நியாயமான காரணம் இருக்கா? மிகப்பெரிய தேவை உங்க தேவை. ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டு இருக்கீங்க, ஒவ்வொரு நாளும் பாவத்தினால செத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த பாவ பரிகாரத்தையும் விமோசனையும் தேவ பிரசன்னத்தையும் நித்திய ஜீவனையும் கொடுக்கிறவா, என் குமாரன் மூலமா எல்லாத்தையும் எல்லாமே பண்ணி நான் நிறைவேற்றி அழைக்கிறவா? நான் இல்ல, நான் இந்த பன்னி தொட்டியான இந்த பாவத்தை தான் பிடிச்சுக்கிட்டு பிறந்துகிட்டு இந்த உலகத்துல தான் வாழ்வேன் நான் சொன்னீங்கன்னா என்ன, எவ்வளவு மோசம்? உங்க மனசாட்சியை உங்களுக்கு சொல்லட்டேன், இந்த அழைப்பை போய் நிராகரிக்கலாமா? மண்ணில இருந்து வந்து மண்ணுக்காகவே வாழ்ந்து மண்ணோடு மண்ணா போற வாழ்க்கையா வேணும் கடைசியில நித்திய நரகத்தை அனுபவிக்கிறதுக்கு? கடவுள் வேற என்ன செய்யணும்? கடவுள் உங்க மனசை உருக்க வேற எப்படி உங்களை கூப்பிடணும்? எந்த எந்த பாவி, இந்த பாட்டுல வர எந்த பாவியானாலும் சரி, தேவ குமாரன் விசுவா அவர் செஞ்ச பணியில நம்பி நான் வரேன்னு சொன்னா போதும், எல்லாம் கொடுக்கறேன். வாருங்கள், தேவன் உங்களை கூப்பிடுறாரு. இல்ல நான் பாவத்தை தான் பிடிச்சிட்டு வாழ்வேன், ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். அந்த திறந்த கல்லறைகள், திறந்த பரிசுத்தவான்கள் ஒரு சாட்சியாக உங்களுக்கு முன்னாடி நியாய தீர்ப்பு நாள்ல நிற்பாங்க. தேவன் தான் ஏசு கிறிஸ்து கிட்ட வர்றதுக்கு உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்யட்டும். ஜெபம் பண்ணுவோம். விசுவாசியா இருக்கிறவர்கள் நமக்கு எவ்வளவு நம்பிக்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தணும். யோசிச்சு பாருங்க, தாவீதுக்கு வந்து நாத்தன் வந்து ஆண்டவர் இவ்வளவு ஆசீர்வதிக்கிறாருப்பா சொன்ன உடனே தாவீது என்ன பண்ணாரு தெரியுமா? நாத்தனுக்கு ஒன்னும் சொல்லல, நேரா போய் ஆண்டவருடைய சந்நிதியில உட்காந்து இதை ஆழமா யோசிச்சு பார்த்து மனுஷன் நன்றி பெருக்கல, நன்றி துதிக்கிறான். நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம், எங்க பொழப்பு எம்மாத்திரம், இம்மட்டும் எங்களை காத்து இம்மட்டும் பராமரிப்புல எங்களுக்கு வறுமை சாப்பாடு கூட இல்லை, நடத்தி எங்களுக்கு கொண்டு வந்தது பத்தலன்னு ஆண்டவரே, என்னுடைய நிச்சயமெல்லாம் என்னுடைய மரணத்தை யோசிச்சு என்னுடைய சதா காலத்துக்கும் பாதுகாப்பு ஏற்படுத்தி இருக்கிறீங்களே, இதுக்கெல்லாம் நான் என்ன காரணம்? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அது உங்க இறையாண்மை கிருபை தான் நினைச்சு அவர் துதிக்கிறார். அதை தான் இன்னைக்கு ஈவினிங் பார்க்க போறோம். ஆனா அந்த நன்றி பெருக்குத்தான் விசுவாசிகளாக நமக்கு வரணும். ஆண்டவர் ஜெபம் பண்ணுங்க.